நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம்.
Thank you. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் இரண்டு ராஜாக்களின் புத்தகம் 8-10 அதிகாரங்களை சிந்திக்க இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் தங்களை அற்புதமாக விடுவித்ததை சீக்கிரத்தில் மறந்து தங்களுடைய பாவத்துக்கு திரும்பி விடுகிறார்கள். ஆகவே மீண்டுமாக பஞ்சம் என்கிற ஒரு நியாய தீர்ப்பினாலே அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். 8:2 எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரியை நோக்கி, நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 சஞ்சரித்தாள். எலிசா சூனேமியாளை வேறொரு இடத்துக்கு அனுப்புகிறான். ஏனென்றால் தேசத்திலே 7 பஞ்சம் இருக்கும் என்பதை கூறி போக அனுப்புகிறான். அவள் நம்பி கடந்து செல்கிறாள். அவள் தன் வீட்டார் அனைவரோடும் கூட பெலிஸ்தரின் தேசத்துக்கு போய் பஞ்சகாலத்திலே அங்கு வசித்தாள் என்று வாசிக்கிறோம். நமது நாட்களிலும் பஞ்சமானது மீண்டுமாக வடராஜ்யத்தின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பாக இருக்கிறது. நமது நாட்களிலும் காணப்படும் பல்வேறு சோக சம்பவங்கள் நமது தேசத்துக்கு எச்சரிப்பாக காணப்படுகிறது. பூமி அதிர்ச்சி, புயல், சூறாவளி மற்றும் சில துக்ககரமான சம்பவங்கள் தேவனிடத்திலிருந்து வரும் நியாய தீர்ப்பாக காணப்படுகிறது. பஞ்சம் முடிந்தவுடன் சூனேமியாள் தன்னுடைய இடத்துக்கு அவள் திரும்பி வருகிறாள். ஆனால் அவள் வந்தபோது தன்னுடைய இடத்திலே மற்றவர்கள் இருப்பதை பார்க்கிறாள். அவள் ராஜாவினிடத்தில் சென்று தன்னுடைய காரியங்களுக்காக பேசச் செல்கிறாள். அந்த வேளையிலே ராஜா எலிசா தீர்க்கதரிசி செய்த சில அதிசயங்களை குறித்து விவரமாய் கேட்டுக்கொண்டிருந்தான். கேயாசி ராஜாவிடம் எலிசா சூனேமியாளின் மகனை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பியதை கூறிக்கொண்டிருந்தான். கேயாசி ராஜாவினிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது சூனேமியாள் வந்து தன்னுடைய இடத்தை குறித்து பேசுகிறாள். அப்பொழுது ராஜா அவளுடைய இடத்தை திரும்ப பெற்றுக் கொடுக்கும்படி உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் அவளது வயலின் வருமானத்தை அவளுக்கு கிடைக்கும்படி செய்யுங்கள் என்று உத்தரவு கொடுப்பதை 3-6 பார்க்கிறோம். இங்கே எலிசாவின் வாழ்க்கையிலே மற்றொரு குறிப்பிடத்தக்க சம்பவத்தை பார்க்கிறோம். சீரியாவின் ராஜா எலிசாவை பிடித்து கொல்லும்படி வகை தேடியதை நாம் ஏற்கனவே படித்தோம். ஆனால் இப்பொழுது அந்த ராஜா வயது முதிர்ந்த ஒருவனாக வியாதிப்பட்டவனாக இருக்கிறான். எலிசா தன்னை சுகமாக்குவான் என்பதாக அந்த ராஜா நினைக்கிறான். தனது வாழ்க்கை எலிசாவின் கரங்களில்தான் இருக்கிறது என்ற ஒரு எண்ணத்திலே அவன் தன்னுடைய சேவகனை அனுப்புகிறான். 8 பாருங்கள். ராஜா ஆசகேலை நோக்கி, நீ உன் கையிலே ஒரு காணிக்கையை எடுத்துக்கொண்டு தேவனுடைய மனுஷனுக்கு எதிர்கொண்டு போய், நான் இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று அவனை கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்க சொன்னான். ஆசகேல் எலிசாவை சந்திக்கும்படி புறப்பட்டு போனான். அவன் பெனாதாத்தின் இராணுவத்துக்கு தலைவனாயிருந்தான். அவனை குறித்து 1 புத்தகம் 19:15 குறிப்பிடப்பட்டுள்ளது நாம் கவனிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, அதாவது எலியாவை நோக்கி, நீ தமஸ்கோவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று கூறுவதை வாசிக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்னரே ஆசகேல் ராஜாவாக எலியாவால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். வயதான பெனாதாத் மரணம் அடைவதற்காகவே அவன் காத்து கொண்டிருந்தான். ராஜாவை தொடர்ந்து பட்டத்துக்கு வருகிறவர்களுக்கு ராஜாவுடைய மரணத்தில் கண்ணீர் சிந்துவது சற்று கடினமான காரியம். ஏனென்றால் ராஜாவுடைய மரணம்தான் அவர்களை வல்லமை உள்ளவர்களாக்குகிறது. எனவே ஆசகேல் எலிசாவை சந்திக்கும்படி சென்றான். ஒரு ஆர்வத்தோடு அவன் சென்றிருப்பான் என்று நாம் நினைக்கலாம். 9-10 எலிசா ஆசகேலுக்கு சொல்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். நீர் வியாதி நீங்கி பிழைப்பீர், ஆனாலும் சாகவே சாவீர் என்று முரண்பாடான வார்த்தைகளை கூறுவதை பார்க்கிறோம். ராஜா மரிக்கப் போகிறதை கேட்ட ஆசகேல் நிச்சயமாக சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். 11 பின்பு தேவனுடைய மனுஷன் தன் முகத்தை திருப்பாமல் அவன் சலித்து போக மட்டும் அவனை நோக்கிக் கொண்டே அழுதான் என்று வாசிக்கிறோம். எலிசாவின் கண்கள் அவனுக்குள் ஊடுருவி பார்த்து அவன் சலித்து போக மட்டும் அவனுக்காக அழுகிறது. 12 ஆசகேல் என் ஆண்டவன் அழுகிறது என்ன என்று கேட்கும் போது, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்யும் தீங்கை நான் அறிந்திருக்கிறபடியினால் அழுகிறேன் என்று கூறுகிறான். நீ அவர்கள் கோட்டைகளை அக்கினிக்கு இரையாக்கி அவர்கள் வாலிபரை பட்டயத்தால் கொன்று அவர்கள் குழந்தைகளை தரையோடே மோதி அவர்கள் கற்பவதிகளை கீறி போடுவாய் என்று கூறுவதை வாசிக்கிறோம். எலிசா அழுகிறதை ஆசகேல் கண்டு ஆச்சரியப்பட்டு, என் ஆண்டவன் அழுகிறது என்ன என்று அவன் கேட்கிறான். உமது பிராணனை வாங்க தேடிய இந்த மனுஷனை குறித்து நீர் அழுகிறது ஏன் என்கிறான். எலிசா ராஜாவுக்காக அழவில்லை, எலிசா தன் ஜனங்களுக்காக அழுகிறான். தேவன் தனக்கு அளித்த பணியை அவன் நேசித்தான், தன்னுடைய ஜனத்தை அவன் நேசித்தான், அவர்களுக்கு அவன் தீர்க்கதரிசியாக இருந்தான். பெனாதாத்தை குறித்து அவனுக்கு மிகுந்த துக்கம் இருந்தது உண்மைதான். ஆனால் ஆசகேல் செய்ய போகும் காரியத்தை குறித்து அதிக துக்கம் உள்ளவனாக அவன் அழுகிறான். தொடர்ந்து 14-15 வசனங்களிலே ஆசகேல் தன்னுடைய ஆண்டவனிடத்தில் போய், நீர் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று சொல்லுவதையும், ஆனால் அதே நேரத்திலே சம்காலத்தை எடுத்து தண்ணீரினால் தோய்த்து அவன் முகத்தின் மேல் விரித்து அவனை கொண்டு போடுவதையும் நாம் பார்க்கிறோம். இப்போது ஆசகேல் சீரியாவிலே ராஜாவானான். இதைத்தான் எலிசா முன்னதாக கண்டான். தான் வியாதியிலிருந்து சுகமடைவேன் என்பதை கேட்டதும் ராஜா மகிழ்ச்சி அடைந்திருப்பான். ஆனால் நீ சுகமடைய விட மாட்டாய் என்பதுதான் எலிசா ஆசகேலை பார்த்து கூற விரும்பிய காரியம். இந்த அதிகாரத்தின் மற்ற பகுதிகள் சற்று நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. 2 ராஜாக்களின் புத்தகம் 8:16-18 வசனங்கள். இஸ்ரேலின் ராஜாவாகிய ஆகாபின் குமாரன் யோராமுடைய 5 வருஷத்தில் யோசபாத் யூதாவிலே இன்னும் ராஜாவாயிருக்கையில், யோசபாத்தின் குமாரனாகிய யோராம் என்னும் யூதாவின் ராஜா ராஜ்யபாரம் பண்ண துவங்கினான். அவன் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் ராஜபாரம் பண்ணினான். அவன் இஸ்ரேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாயிருந்தாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இப்பொழுது தேவன் இப்படிப்பட்ட திருமணங்களை ஏன் அனுமதிக்கவில்லை என்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாம். யோராம் தேவனுக்கு பயந்த ராஜாவாகிய யோசபாத்தின் குமாரனாய் இருந்த போதிலும் அவன் ஆகாப் யேசபேலின் குமாரத்தியை விவாகம் பண்ணினான். அவளுடைய பாதிப்பினாலே அவன் இஸ்ரேவேலின் ராஜாக்களின் வழியிலே நடந்தான். இப்பொழுது இஸ்ரேவேல் ஒரு பெரிய ஜாதியாக பெருகி சென்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஏதோம் மற்றும் லிப்னா ஆகிய இரண்டும் இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணின. அதன் பின்பு யோராம் மரித்ததும் அகசியா யூதாவின் புதிய ராஜாவாக மாறுகிறான். அவன் இஸ்ரேவேலின் ராஜாவாக யோராமோடு சேர்ந்து கொண்டு சீரியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண செல்வதை பார்க்கிறோம். யோராம் காயப்பட்டு சீரியரிடத்தில் தான் பட்ட காயங்களை ஆற்றிக்கொள்ள இஸ்ரேலுக்கு போவதையும் பார்க்கிறோம். 29 வசனத்திலே அவன் இஸ்ரேலே தன் காயங்களை ஆற்றிக்கொள்ளும்படி சென்றிருக்கையில் என்ன நிகழ்ந்தது என்பதை பார்க்கிறோம். 9 அதிகாரத்தின் துவக்கத்திலே யூதாவின் ராஜாவாகிய அகசியா இஸ்ரேலில் இருந்த யோராமை பார்க்க சென்றதை நினைவிற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் யோராம் யுத்தத்திலே காயப்பட்டு சுகம் அடையும்படிக்கு இஸ்ரேலுக்கு வந்திருந்தான். அவன் மிகவும் வியாதிப்பட்டிருந்தான். 2 ராஜாக்களின் புத்தகம் 9:4 அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடை கட்டி கொண்டு இந்த தைலக்குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீழயாத்தில் உள்ள ராமாத்துக்கு போ. நீ அங்கே சேர்ந்த போது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் எகு எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகிய அந்த வாலிபன் கீழயாத்தில் உள்ள ராமாத்துக்கு போனான். இங்கே ஒரு இளம் தீர்க்கதரிசியை எலிசா அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். எலிசா தானே செய்ய வேண்டிய ஒரு காரியத்திற்கு ஏன் ஒரு இளம் தீர்க்கதரிசியை அனுப்ப வேண்டும்? ஏனென்றால் ஒரு இளம் தீர்க்கதரிசியின் நோக்கத்தை யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள். எலிசா அங்கு கடந்து சென்றிருந்தால் நிச்சயமாக சந்தேகித்திருப்பார்கள். ஆகவே எகு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவன் வேதத்திலே நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களில் இரத்த பிரியனாய் இருந்தான் என்பதை பார்க்கிறோம். ஆனாலும் கூட அவன் அநேக விதத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாக காணப்பட்டான். அவன் ஆகாபின் சந்ததியிலே எல்லா ஆண்மக்களையும் அற்றுப்போக பண்ணுவான். அவனுடையவர்கள் ஒருவரும் இஸ்ரேவேலில் மீந்திருப்பதில்லை என்று தேவன் சொல்லியிருந்தார். 2 ராஜாக்கள் 9:9-10 ஏசபேலும் தனது தீய குணத்தின் நிமித்தம் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பவில்லை என்பதை பார்க்கிறோம். 11-13 எகு தன் ஆண்டவனுடைய ஊழியக்காரரிடத்திற்கு திரும்பி வந்தபோது அவர்கள் அவனை நோக்கி, சுக செய்தியா, அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்தில் வந்தது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், அந்த மனுஷனையும் அவன் சொன்ன காரியத்தையும் நீங்கள் அறிவீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அது போய் அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அப்பொழுது அவன், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று இன்னின்ன பிரகாரமாக என்னிடத்தில் சொன்னான் என்றான். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரங்களை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்றார்கள். யெகூ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை அறிந்த அவர்கள் தங்கள் எக்காலங்களை ஊதி அவனை ராஜாவாக வரவேற்றார்கள். யோராம் இஸ்ரேலிலே வியாதியாயிருந்தான். அகசியா அவனை பார்க்க அங்கு சென்றிருந்தான். இப்போது இஸ்ரேலில் நடக்கப் போகிறது என்ன பாருங்கள். இஸ்ரேலில் இருக்கிற யோராம் தேவன் தன்னை இஸ்ரேவேலின் சிங்காசனத்திலிருந்து எடுத்து யெகுவை இஸ்ரேவேலிலே ராஜாவாக்கினார் என்பதை அறியாதிருந்தான். யோராமும் அவனை பார்க்க வந்திருந்த யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அங்கு இருக்கையில் ஒரு கூட்டம் குதிரை வீரர்கள் வருகிறதை ஜாமக்காரன் கண்டு அவர்களுக்கு அறிவிப்பதை பார்க்கிறோம். யோராம் ஒரு தூதனை அனுப்பி சமாதானமா என்று ஒரு கேள்வியை கேட்க சொல்கிறான். நீர் நல்ல செய்தி கொண்டு வருகிறீரா அல்லது கெட்ட செய்தியை கொண்டு வருகிறீரா? அவனது கேள்விக்கு பதிலாக யெகு அவனை தன் பின்னே வரிசையில் வரச் சொல்வதை பார்க்கிறோம். அப்போது இரண்டாம் ஜாமக்காரன் யோராமுக்கு செய்தி அறிவித்தான். 20 அப்பொழுது ஜாமக்காரன் அவன் அவர்கள் இருக்கும் இடமட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றும் ஓட்டுகிறது நிம்சியின் குமாரனாகிய யெகு ஓட்டுகிறது போல இருக்கிறது, அதிக வேகமாய் ஓட்டுகிறான் என்றும் சொன்னான். யெகுவை சந்திக்கும்படி அனுப்பப்பட்ட ஜாமக்காரர்கள் ராஜாவுக்கு செய்தி சொல்லும்படி திரும்பி வரவே இல்லை. ஏனென்றால் யெகு இந்த ராஜாவை சங்கரிக்க வந்து கொண்டிருக்கிறான். ஆகவே யோராம் மற்றும் அகசியா இருவரும் தங்கள் ரதத்தில் ஏறி யெகுவை சந்திக்க செல்கிறார்கள். 22 யோராம் யெகுவை கண்டவுடனே யெகுவே சமாதானமா என்றான். அதற்கு யெகு உன் தாயாகிய ஏசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூன்யங்களும் இத்தனை ஏராளமாயிருக்கையில் சமாதானம் ஏது என்றான். ராஜாவின் தாயை குறித்து இப்படிப்பட்ட காரியத்தை அங்கிருந்த உண்மையுள்ள மனுஷர்களுக்கு சொல்ல தைரியம் இல்லை. யெகு தனக்கு விரோதமாய் கலகம் செய்கிறான் என்பதை மாத்திரம் யோராம் உணர்ந்து கொண்டான். 23-24 அப்பொழுது யோராம் தன் ரதத்தை திருப்பிக் கொண்டு ஓடிப்போய் அகசியாவை நோக்கி, அகசியாவே இது சதி என்றான். யெகு தன் கையால் வில்லை நாணேற்றி அம்பு யோராமுடைய நெஞ்சில் ஊடுருவி புறப்படத்தக்கதாய் அவனை அவன் புயங்களின் நடுவே எய்தான். அதனால் அவன் தன் ரதத்திலே சுருண்டு விழுந்தான். யோராம் தப்பிக்க முயற்சித்த போதும் அவன் தப்பவில்லை. 2 Kings 9:27 யெகுவின் ஆட்கள் அகசியாவை பின்தொடர்ந்து போய் அவனை மிகவும் மோசமாக காயப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து அவனுடைய ஊழியக்காரர் அவனை ரதத்தின் மேல் ஏற்றி எருசலேமுக்கு கொண்டு போய் அவனை தாவீதின் நகரத்திலே அவன் பிதாக்களோடே அவனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். இப்போது நாம் ராஜாவின் தாயாகிய ஏசபேலின் பரிதாபமான முடிவை பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஏசபேல் வரலாற்றிலே ஒரு குறிப்பிடத்தக்க பெண்ணாயிருந்தாள். அவள் ஒரு திறமையுள்ள செல்வாக்குள்ள பெண்ணாயிருந்தாள். அவள் அதிகாரம் செலுத்தும் ஆளுமையை கொண்டிருந்தாள். அவளது தீய செயல்களின் பாதிப்புகள் 3 ராஜ்யங்களிலும் காணப்பட்டது. அவளது காலத்திற்கு பிறகும் பின்தொடர்ந்து வந்தது. அவளது பெயர் ஒரு தீய பழமொழியாக மாறிற்று. அவள் ஒரு விஷ நீரோடையைப் போல வரலாற்றிலே ஊற்றப்பட்டவள். வேதத்தின் முடிவிலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவளுடைய பெயரை நாம் மீண்டுமாக பார்க்கிறோம். அவளது பெயரின் பொருள் கற்புள்ள கன்னிகை என்பதாகும். ஆனால் இங்கே நாம் நெறி தவறிய அவளுடைய முகமூடியையே பார்க்கிறோம். அவள் அழகானவளாக பிறரை மயக்கக்கூடியவளாக இருந்தபடியினால் அவள் கற்பற்றவளாகத்தான் இருந்திருக்க முடியும். பராக்கிரமசாலிகளும் அவளது வசீகரிக்கும் தன்மையினால் தீய செயலுக்கு இணங்கி போனார்கள். ஒருவருமே அவளை எதிர்க்கவில்லை. ஏன்? ஆகாபும் அவளை எதிர்க்கவில்லை. அவள் அவன் மீது அதிகாரம் செலுத்தி வடராஜ்யத்தை ஆண்டு வந்தாள். அவள் பாகால் வணக்கத்தை கொண்டு வந்தாள். மேலும் அவள் 450 பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் 400 அஸ்தரோத்தின் தீர்க்கதரிசிகளையும் தேசத்திலே வெளியே இருந்து கொண்டு வந்தாள். அவள் துணி உள்ளவளும் கொடூரமானவளும் பேராசை உள்ளவளும் மற்றும் கொடிய குணம் உள்ளவளுமாக காணப்பட்டாள். அவள் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவள். தேவனுடைய பிள்ளைகள் மறைவாக ஓடி ஒளித்துக் கொள்ளும் நிலைக்கு தள்ளியவள். அவள் தனது மகளை தாவீதின் வீட்டிலே திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்தாள். அவள் ஆகாபின் மனைவியாக நீண்ட காலமாக ஆட்சி செய்து வந்த போதும் அவளது விருப்பம் மேலோங்கி இருந்தது. எலியாவை தவிர ஒருவரும் அவளை எதிர்க்க துணியவில்லை. அவளது குற்றங்கள் அநேகமாயிருந்தது. அவளது பாதிப்புகளினால் இரத்தம் புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. ஒருவரும் அவளை எதிர்க்கவில்லை. தேவன் ஒன்றுமே செய்யாமல் மறைந்திருக்கிறாரோ என்று எண்ணக்கூடிய நிலையும் ஏற்பட்டது. கடைசியாக இயேசபேல் தனது முக்கியமான குற்றத்தையும் செய்தாள். ஆகாப் நாதாபின் திராட்சை தோட்டத்தை கொள்ளும்படி அவள் நாதாபை கொலை செய்ய ஏற்பாடு செய்தாள். அவளுடைய செய்கை தாங்கக்கூடாததாய் இருந்தது. இரக்கமற்ற முறையில் கொலையும் செய்தாள். அவள் செய்த செயல் கோழைத்தனமான தீய செயலாக இருந்தது. அதை பார்த்து பரலோகம் இனி அமைதலாயிருப்பதில்லை. தேவனுடைய பொறுமைக்கு முடிவு வந்தது. அவர் தனது நியாய தீர்ப்பை அறிவிக்கும்படி எலியாவை அனுப்புகிறார். தேவன் அவளுக்கு தண்டனை அளிக்கும் நாள் வந்தது. முதலாவதாக ஆகாப் கொல்லப்பட்டான். அவனது இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டபடி நடந்தேறியது. இப்பொழுது இயேசபேலின் முறை வந்திருக்கிறது. அவள் கால்களின் கீழே மிதிக்கப்படுவாள் என்று கூறப்பட்டது. அவளை நாய்கள் தின்னும் என்றும் கூறப்பட்டது. அதாவது அவள் நல்ல முறையில் அடக்கம் பண்ணுவதற்கு எந்த ஒரு பகுதியும் விட்டு வைக்கப்படுவதில்லை என்ற பொருளில் அது கூறப்பட்டது. ஆகாபின் மரணத்துக்கு பின்பு 14 ஆண்டுகள் கடந்து சென்று விட்டது. தேவனுடைய வார்த்தை தன்னில் இனி நிறைவேறாது என்று இயேசபேல் நம்பியிருந்தாள். இன்னமும் அவள் மாறவில்லை. அவள் தேவனுக்கு துரோகம் செய்தாள். அவள் ஆகாபின் மரணம் திடீர் விபத்து என்று நினைத்தாள். இஸ்ரேலில் அவள் தங்கியிருந்தாள். அவள் தனக்கு ஒன்றும் நேரிடாது என்று எண்ணினாள். ஆனால் நம் வாழ்வின் ஒவ்வொரு வழிகளிலும் எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய கற்பனைகளை நாம் பார்க்க வேண்டும். கலாத்தியர் 6:7 மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அதிகாரம் வரலாற்றிலே மிகவும் வெறுக்கத்தக்க துக்ககரமான ஒரு பகுதியாக இருக்கிறது. இது பயத்தையும் பீதியையும் உண்டாக்கும் ஒரு காரியமாக காணப்படுகிறது. இரத்தம் தோய்ந்த பகுதியாக இருந்தாலும் இருள் நிறைந்த பகுதியாக இது இருக்கிறது. இயேசபேல் ராஜஸ்திரியாக இருந்தால் அவள் இஸ்ரேலில் இருந்த அரண்மனையில் ஆடம்பரமாக வாழ்ந்து வந்தாள். அந்த பயங்கரமான மனிதனான எலியாவின் தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லை. திடீரென்று வடக்கிலிருந்து ஒரு ரதம் வேகமாக வருகிறது. அதை எகு மிகவும் மூர்க்கமாக ஓட்டி கொண்டு வருகிறான். சற்று முன்தான் அவன் யூதாவின் ராஜாவையும் இயேசபேலின் சொந்த குமாரனான இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமையும் கொன்று போட்டான். இயேசபேல் இப்பொழுது என்ன செய்கிறாள்? அவள் தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் பார்க்கிறாள். இந்த பெருமைக்கார ராணி தன்னை பிடிக்க வருகிறவனை மயக்கி தனது வசீகரத்தால் அவனை சிறைப்படுத்தி விடலாம் என்று நினைக்கிறாள். அவளுக்கு 23 வயது நிறைந்த ஒரு பேரனும் இருந்தான். அவள் இன்னும் இளமையானவள் அல்ல, ஒரு மூதாட்டி. அவள் மேல் வீட்டில் இருந்து ஜன்னல் வழியாய் எகுவை பார்த்ததும் முகஸ்துதியுடன் பேச ஆரம்பிக்கிறாள். 2 Kings 9:31 தன் ஆண்டவனை கொண்ட சிம்ரி சேமம் அடைந்தானா என்று பேச்சை துவங்குகிறாள். இதில் அவளது முடிவு என்ன? இதை குறித்து நாம் உட்கார்ந்து பேசலாம் என்பதுதான் அவள் கூறும் காரியம். ஆனால் 32-33 நாம் என்ன பார்க்கிறோம்? அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு, நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றான். பிரியமானவர்களே, எகு இயேசபேலின் வார்த்தைகளால் தொடப்படாதவனாக அசையாதவனாக இருந்தான். அவள் மேல் அவனுக்கு எந்தவித இரக்கமும் வரவில்லை. தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செய்த இயேசபேலை கொல்வது மாத்திரம்தான் அவனுடைய நோக்கமாயிருந்தது. அது மட்டுமல்ல, அவள் கொண்டு வந்த எல்லா துர்க்கிரியைகளையும் பாகாலையும் பாகால் விக்கிரக வணக்கங்களையும் அகற்றி போடுவது அவனுடைய நோக்கமாயிருந்தது. அவன் தன் பணியை முடித்த பின் போஜனத்துக்காக உட்காருகிறான். ஆம் பிரியமானவர்களே, இயேசபேலின் கொடூரமான மரணம் கலாத்தியர் 6:7 கூறப்பட்டுள்ள மோசம் போகாதிருங்கள் என்ற வார்த்தையை நினைப்பூட்டுகிறது. பிரியமானவர்களே, 10 யெகுவின் நியாய தீர்ப்புகளை நாம் பார்க்கிறோம். அவன் ஆகாபின் வீட்டாரை வேரறுக்கிறான். அது மட்டுமல்ல, பாகால் தீர்க்கதரிசிகளையும் அவன் முழுவதுமாக சங்கரிப்பதை நாம் பார்க்கிறோம். யெகு ஆகாபின் வீட்டாரையும் அவனுக்கு சொந்தமானவர்களையும் அவனை சேர்ந்த மனுஷர்கள் யாவரையும் கொண்டு போடுவதை 2 Kings 10:11 பார்க்கிறோம். ஆகாபின் வீட்டாரை சங்கரித்த பின் சமாரியாவிலே அவன் தன்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபிக்கும்படி போகும்போது யூதாவின் ராஜாவாகிய அகசியாவின் 42 குமாரரை அவன் பார்க்கிறான். அவர்களையும் வெட்டி போடுகிறான். பிரியமானவர்களே, அதைத் தொடர்ந்து அவன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து அவனை தன்னுடைய ரதத்தில் ஏற்றிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து யெகூ ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை தன்னோடு அழைத்துச் சென்று தான் பாகாலின் சகல தீர்க்கதரிசிகளையும் சகல பணிவிடைக்காரரையும் அவனுடைய சகல ஆசாரியரையும் தன்னிடத்தில் அழைப்பித்து அவர்களை முழுவதுமாக அழிப்பதை 2 ராஜாக்களின் புத்தகம் 10:18-19 வசனங்களில் பார்க்கிறோம். பாகாலின் பணிவிடைக்காரரை அவன் தந்திரமாய் அழைத்து அவர்கள் எல்லாரையும் கொன்று போடுகிறான். யெகூ பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தது உண்மைதான். ஆனாலும் அவன் தேவனுடைய தீர்க்கதரிசிகளிடமாக திரும்பவில்லை. பிரியமானவர்களே, அவன் செய்த காரியம் என்ன? 29 வசனம், யெரொபெயாம் ஏற்படுத்தின பொன் கன்றுக்குட்டிகளை வணங்கும்படி யெகூ திரும்பினான் என்று பார்க்கிறோம். அவன் பாகாலையோ சீதோனின் தெய்வங்களையோ வணங்கவில்லை. ஆனால் அவன் எய்து தேசத்திலிருந்த கன்றுக்குட்டி வணக்கத்தில் ஈடுபட்டான். யெகூ தேவனிடமாய் திரும்பவில்லை. ஆனால் அவன் கர்த்தருக்காக வைராக்கியமாயிருந்ததினால் தேவன் அவனுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். பயங்கரமான நியாய தீர்ப்புகளை படித்த நாம் நம் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போமா?
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 46:1.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.